நமஸ்தே. இன்னொரு 10 நாள்ல சங்கர ஜெயந்தி மகோத்சவம் வருது, அதனால சங்கர ஸ்தோத்திரங்கள் சிலதை எடுத்து அதுக்கு பதம் பதமா அர்த்தம் சொல்றான்னு கேட்டேன். அந்த மாதிரி பண்ணலான்னு எனக்கும் ஆசையா இருக்கு. முதல்ல கணேச பஞ்சரத்னம் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி மனசுல இருந்து காமாட்சி பேசணும்னு சொல்லி ஒரு முகபன்ஷி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். மனிஷாம் மகேந்திரீம் கக்குபமிபத்தே காமபிதஷாம் பிரதத்தே காமாக்ஷியாஹ சரண தருணாதித்ய கிரணஹ யதீயே சம்பர்க்கே த்ருதர சமரந்தா கவயதாம் பரிபாகம் தத்தே பரிமளவதி சுக்தி நடினி. இந்த கணேச பஞ்சரத்னங்கிறது ஆதிசங்கர் பகவத்பாதாட் அதிகமாக காசியில் இருந்தார். அப்போ அங்கே டுண்டி கணபதின்னு ஒரு சன்னிதி இருக்கு. அந்த கணபதி பாரத தேசத்தில், பாரத தேசம் என்ன உலகம் முழுக்க எல்லா தேசங்கள்லையும் இன்னைக்கும் கணபதி விக்கிரகங்கள் கண்டுபிடிச்சிட்டுருக்கா பூமியிலேருந்து. அந்த மாதிரி எங்கும் நிறைந்தவர் கணபதி. இந்த ஒரு ஸ்தோத்திரத்தோட அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்தோத்திரத்துடைய சொல்லலங்காரம், இதோடைய அந்த விருத்தம், அதுவே ஒரு யானை அசைஞ்சு அசைஞ்சு வர மாதிரி அழகாக இருக்கும். அந்த மாதிரி கூட நாட்டியம் பண்ணுவான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு. யானை மாதிரி காதசிண்ட வர மாதிரி முதா கராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராபதம் சகம் விலாசிதோக ரக்ஷகம் அநாயகைக்க நாயகம் விநாசிதே பதைத்தகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம் அப்படின்னு சொல்றதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்ப்போம். முதா கராத்த மோதகம், ரொம்ப ஆனந்தமாக கைகளில் மோதகத்தை வைத்து கொண்டிருப்பவரும். மோதகங்கிறது நம்முடைய கொழுக்கட்டை, வெளியில் வெள்ளையாக அரிசி மாவு வச்சு தோல் இருக்கும், உள்ளுக்குள்ள தேங்காயில் வெள்ளத்தை கலந்து பூர்ணம்னு சொல்லலை, அதை வச்சு அது மேலே இந்த அரிசி மாவு வச்சு பண்ணுறது. இந்த மோதகம் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மோதகத்தை சந்தோஷமாக கைகளில் வைத்து கொண்டிருப்பவரும். சதா விமுக்தி சாதகம், மோட்சத்தை விரும்பும் பக்தர்களுக்கு அந்த முக்திக்கு எப்பொழுதும் சாதகமாக ஒரு துணையாக அந்த முக்தி அதுக்கு வழிகாட்டும் ஒரு மூலப்பொருளாக இந்த கணபதி இருக்கார் அப்படின்னு வருது. எனக்கு இதை படித்தபோது, இந்த முதல் வரியை படித்தபோது இந்த ரெண்டுமே கனெக்டட், அதாவது கையில் அவர் மோதகத்தை வச்சுட்டு இருக்கிறதும் முக்திக்கு வழி காமிக்கிறதுமே அதுலேயே இருக்கு அப்படின்னு தோணுது. எப்படின்னா தட்சிணாமூர்த்தியுடைய அந்த சின்முத்திரைக்கு எவ்வளோ அர்த்தங்கள் சொல்வார். ஆள்காட்டி விரல் ஜீவன், மற்ற மூணு விரலும் ஸ்தூல சூக்ம காரண சரீரங்கள், அதுலேருந்து ஜீவன் தன்னை பிரித்து இந்த கட்டவரல் பரமாத்மா அதோடு போய் சேரணும் அப்படின்னு சொல்வார். இந்த மூணு விரலும் ரஜஸ்தமஸ் சத்துவம், அதிலிருந்து ஜீவன் போய் பிரிஞ்சு பகவான்கிட்ட போய் சேரணும் அப்படின்னுலாம் நிறைய இருக்குது, அது பெரிய சப்ஜெக்ட். இந்த பிள்ளையார் கையில் வச்சுருக்கிற மோதகத்தை பார்த்தோன்னா இந்த வெளியில் இருக்கிற தோல் அதுக்குள்ளே இருக்கிறது பூரணம். அந்த மாதிரி இந்த உடம்பு தோலால் ஆன இந்த உடம்புக்குள்ளேயே அந்த பூர்ண வஸ்துவான பரமாத்மா திதிக்க திதிக்க இருக்கார். அது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த உடம்போட சுகத்தும் அந்த தோளுடைய சுகத்திலே நின்று போய்டும். அப்படி இல்லாமல் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சுகத்தை உணர்வது தான் முக்தி. அந்த முக்திக்கு இந்த பிள்ளையாருடைய ரூபம், அவருடைய ஸ்தோத்திரம், அவரை நமஸ்காரம் பண்ணுறது, இது வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு இந்த முதல் வரிக்கு ஒரு அர்த்தம் தோன்றுது. யாராவது இந்த வெளியிருக்க தோல் ரொம்ப திக்காயிட்டா கூட கொஞ்சம் நைஸாக அதை எடுத்து வச்சுட்டு உள்ள இருக்கிற பூர்ணத்தை குழந்தைகள் சாப்பிடாத தவிர, யாராவது பூர்ணத்தை தூக்கி போட்டுட்டு தோலை சாப்பிடுவாளோ அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். உள்ள இருக்கிற ஆனந்தத்தை தேடாமல் வெளியில் இந்த தோலோட சுகத்திலேயே நின்று போய்டும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா பிள்ளையார்கிட்ட போய் பக்தி பண்ணணும். அடுத்த வரி கலாதராவதம் சுகம், சந்திரக்கலையை கொண்ட சந்திரனை, கலைகளை கொண்ட சந்திரனை, அதில் மூன்றாம் வரை சிந்தனை தன் தலையில அலங்காரமாக வச்சிருக்கார். முகவம்சதியில கூட சந்திரா வதம்ச சதர்மிணின்லாம் வரும், இந்த வதம்சகம்ங்கிறதே வரும். அந்த மாதிரி இந்த இடத்துல பெரிவா சொல்ல ஞாபகம் வருது, மகாபெரிவா பார்த்துட்டே இருக்கலாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் அப்படின்னா யானை, குழந்தை, சந்திரன், கடல் அப்படின்லாம் சொல்லுவார். அது எல்லாமே இருக்கிறது பிள்ளையார்கிட்ட. பிள்ளையார் குழந்தையா இருக்கார், யானையா இருக்கார், தலையில சந்திரனே வச்சுட்டு அப்படி அந்த ரூபமே ரொம்ப மனோகரமா இருக்கு. விலாசி லோக ரட்சகம், இந்த சந்திரனை தலையில ஆபரணமா வச்சுருக்காருங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, இவர் கைலாசத்துல நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார், எல்லாரும் ஆனந்தப்படுறா. பிள்ளையார் அதுவும் இத்தனை அழகான ஒரு யானை முகம் கொண்ட ஒரு குழந்தை குச்சி குச்சி நர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா, இந்த கோயில்கள்லாம் நர்த்தன விநாயகர் சன்னிதி போனா தனி குஷியா தான் இருக்கும், சித்திரத்திலையும் அது தனி அழகு. அந்த மாதிரி அழகா வந்து இந்த சந்திரனுக்கு தான் ரொம்ப அழகு அப்படின்னு நம்மள எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறான், நம்ம தான் ரொம்ப அழகுன்னு ஒரு கர்வம். அதனால இதை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறான், ஹிஹின்னு சிரிக்கிறான். உடனே பிள்ளையார கோவம் கொடுத்து அவர் சொல்றார், நீ உனக்கு ரொம்ப அழகா இருக்கிற, உன்னை பார்த்து எல்லாரும் ஸ்லாஹிக்கிறாங்கிறதுனால இந்த கர்வம், இனிமே சந்திரனை பார்த்தா அவளுக்கு அபவாதம் வரும், கெட்ட பேர் வரும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். யார் சந்திரனை பார்த்தாலும் முகத்து திருப்பின்னு போறா, அவன் யாருமே பார்க்க வர மாட்டேங்கிறான், அவன் நொந்து போயிடுறான். அவன் போய் அப்புறம் மன்னிப்பு கேட்கிறான். அப்போ அவர் சொல்றார், சரி நாலாம் பேரே சந்திரனை பார்த்தா அபவாதம் வரும், கணபதி பூஜை பண்ணா அந்த அபவாதம் விலகிடும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சாபத்துக்கு ஒரு விளக்கு கொடுக்குறார். அவன் அந்த மாதிரி கர்வத்தை எழுந்து நமஸ்காரம் பண்ணனால அவனையே தூக்கி தன் தலையில வச்சுக்கிறார். அதனால ஜனங்கள்லாம் அவர் பார்த்தே ஆகணும் இல்லையா, சந்திரனை பிள்ளையார பார்க்கும்போது சந்திரனை பார்க்கணும். இந்த விருத்தாந்தத்தை வந்து செமந்தகமணி உபாக்கியானம்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. கிருஷ்ணர் இந்த மாதிரி ஒரு நாலாம் பேர் சந்திரனை பார்த்ததுனால அவர் அந்த செமந்தமணிய பிரசேனஜித்தை கொன்று எடுத்துட்டாருங்கிற அபவாதம் வருது. அப்புறம் கணபதி பூஜை பண்ணி அது அந்த அபவாதம் போறது, அந்த மணியை ஒரு சிங்கம் தான் அவன் அடிச்சு போட்டு எடுத்துகிட்டு போகிறது, அந்த சிங்கத்திலேயும் ஜாம்பவான் வாங்கி எடுத்து வச்சுட்டுருக்கார். அந்த ஜாம்பவானை ஜெயிச்சு அந்த சிவந்தகமணியை மீட்டுன்னு வந்து அந்த சத்ராஜர்கிட்ட கிருஷ்ணர் கொடுத்துறார். அதனால அவரோட அபவாதம் போயிடுறது. போன இடத்துல அந்த ஜாம்பவான் தன்னுடைய பொண்ணான ஜாம்பவதியும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அப்படி ஒரு ரத்னத்துக்கு ரெண்டு ரத்னமாக அவருக்கு கிடைக்கிறது. ஆனா கிருஷ்ணருடைய அஷ்டோத்தரத்துல செமந்தகமணே ஹர்த்ரே நமஹ, செமந்தகமணி திருடனருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்த அவவாதம் வந்துட்டு போச்சு அப்படிங்கறது ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு அந்த தெய்வங்கள்லாம் உள்ளது உள்ளபடி சொன்னா விரும்புவா அப்படிங்கிறது அந்த அஷ்டோத்தரங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும். உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்லியிருப்பா. அந்த இது வந்து தலையில கணபதி சந்திரனை வச்சுட்டு இருக்கிறது அவருடைய கிருபையும் காமிக்கிறது. தப்பு பண்ணா கோச்சுப்பார், ஆனா நமஸ்காரம் பண்ணா மன்னிப்பாருங்கிறதையும் காமிக்கிறது. விலாசி லோக ரட்சகம், உலகத்தையெல்லாம் காப்பாற்றுபவர் பிள்ளையார். இதுல விலாசி அப்படிங்கிறதுக்கு விளையாட்டாகனு ஒரு அர்த்தம், விளையாட்டாவே உலகத்தெல்லாம் காப்பாற்றுவார்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த லிட்ரேச்சர் வேர்ல்டில் இருக்கிறவர், இந்த மாதிரி கவிகளுடைய உலகத்தை காப்பாற்றுபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், விளையாட்டாக இருக்கிறவா யார், எப்பவும் குழந்தைகள், இந்த குழந்தைகள் எல்லாம் எப்பவும் பார்த்துட்டு இருக்கிறவர் பிள்ளையார் தான் அப்படின்னு சுவாமியில் நினைக்கிறார். அதனால அம்மா வந்து வாசலில் குழந்தையானு அனுப்பிச்சிருப்பாள் தவிர அவன் மனசு முழுக்க குழந்தைகள்கிட்டே தான் இருக்கும். இங்கே சமையல் ஓடின்னு இருக்கும், ஆனால் வாசலில் அவன் என்ன பண்ணுறானோ விழுந்துடாம இருக்கணுமே அப்படின்னு அங்கேயே மனசு இருக்கும். அப்படி விளையாடுற குழந்தைகளை ஆக்சுவலாக யார் பார்த்துக்கிறா, பகவான் தானே. எவ்வளோ ஆபத்துகள் இருக்கு, அப்படி பார்த்துக்கிறவர் பிள்ளையார் தான். அதனால அந்த சமைக்கும்போது சுமுக்க சொல்லிட்டே சமைச்சா அவர் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறார். விலாசி லோக ரட்சகம், அநாயகைக்க நாயகம், இதுக்கு வந்து இன்னொரு நாயகர் இல்லாத, அவருக்கு மேலே ஒரு தலைவர் இல்லாத, ஏகநாயகம் தனி ஒரு தலைவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். தனக்கு தலைவர் இல்லாத ஏழு ஜனங்களுக்கு, தீனர்களுக்கு தலைவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். தனக்கு நிகர் இல்லாத, தனக்கு மேல ஒருத்தரும் இல்லாத தலைவருங்கிறது பிள்ளையாருக்கு பொருந்தும். ஏன்னா உலகத்தை பார்வதி பரமேஸ்வரா எல்லாருக்கும் மேலான தெய்வம், அந்த பார்வதி பரமேஸ்வராலே இவரை பூஜை பண்ணிட்டு தான் காரியம் ஆரம்பிக்க முடியும். அதை மறந்துட்டோன்னா இவர் விட மாட்டார், அச்சம் முறிச்சார் இல்லையா. அந்த மாதிரி அப்புறம் பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தானே பரமேஸ்வரனே வந்து முப்புறத்தை எரிக்க முடிஞ்சது. ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் மேலான தெய்வம், எல்லாம் மேலெடுத்து பெரிய எடுத்து பிள்ளைங்கிறதுனால தான் இந்த பிள்ளைக்கு மட்டும் பிள்ளை யார் அப்படின்னு ஒரு ஈர்வேகதை போட்டு சொல்லிருக்கா. விநாசித இபதைத்தியகம் கஜமுகாசுரன் ஒருத்தருக்கான், அந்த அவன் தேவர்களுக்கெல்லாம் ஹிம்சை பண்ணிருக்கான். அவனை அடக்கி அவனை தன்னுடைய வாகனமாகவே கஜ வாகனமாகவே வச்சுக்கிறார் அப்படின்னு ஒரு புராணம். இபதைத்தியகம் விநாசிதா நத நதாசுபாசு நாசகம், நமஸ்காரம் பண்ணுற நத அசுப ஆசு நாசகம், தன்னை நமஸ்காரம் பண்றவருடைய அசுபங்களை தீமைகளை கெட்ட வினைகளை ஆசு வெகு விரைவில் நாசகம் போக்குபவர். நமாமிதம் விநாயகம், அந்த விநாயகரை நமஸ்கரிக்கிறேன். அருணகிரிநாதருடைய திருப்புகள் எல்லா வேதனைகளும் இதுதான் முதல்ல பாடுவார். கைத்தல நீரை கண்ணி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவா கற்பகம் என வினை கடிதேகும். அந்த பிள்ளையார கற்பக விநாயகா அப்படின்னு சொன்னா வினை கடிதேகும், அவருடைய வினைகள் வெகு விரைவில் போயிடும். கெட்ட வினைகளை தான் பிள்ளையாருடைய ஸ்தோத்திரத்தை படிப்பவர்களுடைய புத்தியில் உரைபவர் அவர். அதனால இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களை படிச்சுட்டே இருக்கணும். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். நதேதராதிபீகரம், நத இதர அதிபீகரம், தன்னை வணங்காதவர்களுக்கு அதிகமாக விக்னங்களை கொடுத்து பயமுறுத்துபவர் அப்படின்னு அர்த்தம். நவோதிதார்க்க பாஸ்வரம், அப்புறம் அவரை நமஸ்காரம் பண்ண அந்த விக்னங்களை போக்குபவரும் அவர் தான். பயக்ருத் பயநாசனஹா அப்படின்னு ஒரு விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை வருது. நமக்கு பயங்களை கொடுப்பவும் பகவான் தான், பயங்களை போக்குபவரும் பகவான் தான். இதை வந்து சுவாமிகள் நிறைய பேருக்கு ஏதாவது பயந்துட்டு வந்தாலும் பயப்பட வேண்டாம், ஏதோ பயத்தை கொடுப்பார். அது அம்மா குழந்தை நெருப்பத்தை விட்டுட போகிறதுங்கிறதுக்காக பூனை மாதிரி கத்துவா, உடனே ஓடி வந்து அம்மா காலை கட்டின்றும் குழந்தை. அந்த மாதிரி நம்ம வேற எந்த ஆபத்தையும் போய் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக பகவான் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குறார். நம்ம பகவானே நெருங்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த பஜனை பண்ணுங்கோ உங்கள் பயம் நிறுத்தி ஆகிடும் அப்படின்னு சுவாமிகள் சொல்வார். நான் இதை நிறைய பார்த்துருக்கேன். அங்கே உட்கார்ந்துருக்கும் போது கௌதா லலித் மனோகர்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்கும், அவருடைய மகாபிரிவா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப படித்தவர், அதை கேட்க வேண்டியது. அதில் பெரிவா அவருடைய ப்ரெஸ்ஸில் தங்கின்னு இருக்கான். தானே பெரிவாட சொந்த தம்பி வந்து அந்த இடத்துல விஜயவாடா வந்து அங்கே தங்கிக்கலாமான்னு கேட்டு, அவர் வந்து மடத்தை பற்றியோ பெரிவாடை பற்றியோ தெரியாது, அந்த வந்து கேட்டவாளுடைய ஹோத்தா அவருக்கு பிடிக்கல முதல்ல வந்து கேட்டவாளோட, அதனால் இல்லை வசதி இல்லைன்னு சொல்லிட்டார். பெரிவா சொந்த தம்பி வந்து நான் எங்கே போவேன் இங்கே இது என் வீடு அப்படின்னு சொல்லிட்டார். பெரிவா சொந்த தம்பி சாமூர்த்தி சுவாசிகள் வந்து நீங்கள் அங்கேயே இருக்கலாம், உங்களுக்கு ஒரு சிரமம் இல்லை, உங்களுடைய அந்த அவுட் ஹவுஸில் இருக்கிற கோயிலில் பெரிவா அது பக்கத்தில் ஒரு கொட்டாய் போட்டு அங்கே பூஜை பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி அவர் அழகாக பேசினோன்னே ஆஹான்னு சொல்லிட்டு அங்கே போய் பத்து நாள் போகணும்னு சொல்லி இருந்த பெரிவா ரெண்டு மாதத்துக்கு நவராத்திரிலாம் கொண்டாடிட்டு சங்கர ஜெயந்தி வரைக்கும் இருந்துட்டு இல்லை நவராத்திரிலாம் கொண்டாடிட்டு வரா, அப்புறம் திரும்பவும் வராங்க சங்கர ஜெயந்தி. அந்த மாதிரி பிரியமாக இருக்கா. அப்படி பெரியவா இருக்கும்போது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு கிளெஃப்ட் லிப் அப்படின்னு சொல்லி உதடு மடித்து இருக்கு, ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ பெரியவா பயக்கு பயநாசனா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி, அந்த காலத்துலலாம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் ஒன்றுமே கிடையாது. யாரோ ஒரு ரஷ்யன் பிளாஸ்டிக் சர்ஜன் எதிர்ச்சியாக அங்கே வந்து அவர் என்ன பண்ண போறார் அவர் என்ன வந்து பார்க்க சொல்லி பெரியவா அவர்கிட்ட எல்லா டீட்டெயிலாம் கேட்டுட்டு பின்ன அதை அலோவ் பண்ணி அந்த குழந்தைக்கு அது சரியாயிருக்கு. அது மாதிரி பயக்ருத் பயநாசனஹா அப்படின்னு நத்த இதர அதிபீக்கரம், நமஸ்காரம் பண்றவாளுக்கு பயமுறுத்துவார். நமஸ்காரம் பண்றவாளுடைய நத்த அசுப ஆசுநாசகம் அதுவும் அவரே தான். நவோதிதார்க்க பாஸ்வரம், அர்க்கம்னா சந்திரன், அர்க்க பாஸ்வரம் சூரிய ஒளி போல, எந்த சூரிய ஒளின்னா நவ உதித்தல், அப்பொழுதுதான் உதயமான சூரியனுடைய ஒளியை போர் ஒளியோடு விளங்குபவர். நமசுராரி நிர்ஜரம், சுர அரி அப்படின்னா தேவர்களுடைய எதிரிகள் அதாவது அசுரர்கள், நிர்ஜரம் அப்படின்னா ஜரான வயசு, வயசே ஆகாதவான இது தேவர்கள். ஸோ தேவர்களும் அசுரர்களும் எல்லோரும் வணங்குபவர் பிள்ளையார். நதாதிகா பதுத்தரம், நத நமஸ்காரம் அதிக ஆபதுத்தரம் பெரிய ஆபத்துகளையும் போக்கிவிடுபவர், துன்பங்களை துடைப்பவர். சுரேஸ்வரம் தேவர்களுக்கெல்லாம் தலைவர். நிதீஸ்வரம் எல்லா செல்வங்களுக்கும் தலைவர். கஜேஸ்வரம் யானைகளுக்கெல்லாம் தலைவர்னு வச்சுக்கலாம், ஏன்னா அவர் ஒரு யானைகளுக்கு ராஜா மாதிரி தான். ஆனால் யானை தெய்வம் அப்படின்னு தான் இங்கே அர்த்தம். இன்னொன்று அந்த யானை வடிவில் இருக்கிற அந்த தெய்வத்தை வந்து பெரியவாளே கூட சொல்லியிருக்கா, இங்கே இருந்து ஆரம்பிச்சு இப்படி பார்த்தா ஓங்காரம் தெரியும் அப்படின்னு. அப்படி ஓங்கார வடிவமானவர் கணேஸ்வரம், கணங்களுக்கெல்லாம் பூதகணங்களுக்கெல்லாம் தலைவர், அதனால தான் கணேஸ்வரம் பேர். மகேஸ்வரம் பெரிய தெய்வம், பெரிய கடவுள் காக்க வேண்டும் அப்படிங்கிறார் பாரதி. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் மேலான பெரிய கடவுள். தம் ஆசிரியே பராத்பரம் நிரந்தரம், அந்த தெய்வத்தை நான் நிரந்தரமாக ஆசிரியிக்கிறேன். அந்த தெய்வம் என்னன்னா பராத்பரம், உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாத்து காட்டிலையும் உயர்ந்தது, உயர்ந்தவர், மேன்மையானவர் இந்த கணபதி, அவரை நான் ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகம் இன்னைக்கு துவரிக்கிறட்டும். நாளைக்கு பாக்கி பார்ப்போம். சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய்.